நாம் இட்ஸ் ரிவைவல் டைம் அதுல கம் பேக் டு காட் என்கிற தலைப்பின் கீழே நாம் தியானிக்க இருக்கிறோம். ஓல்ட் டெஸ்டமென்ட் ரிவைவல்ஸ், பழைய ஏற்பாடு காலத்தில் நடைபெற்ற உயிர்ப்பிக்கக்கூடிய அந்த அனுபவத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். சங்கீதக்காரன் ஜபிக்கும் போது இவ்விதமாக ஜபிக்கிறான், உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ, நாங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை மீண்டும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ. இசைக்கியல்ல வாசிக்கிறோம், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிர் அடைவீர்கள். இதிலிருந்த காலத்துல தேவன் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நம்முடைய திருச்சபைக்கு தர வேண்டும் என்பதற்காக தான் இந்த தலைப்பின் கீழ் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் இட்ஸ் ரிவைவல் டைம், அதுல புட் அவே, பியூரிஃபை, புட் ஆன் என்கிற தலைப்புல நாம் தியானித்தோம். அதுல குறிப்பாக ரிவைவல் இன் த டைம்ஸ் ஆஃப் த பேட்ரியார்க்ஸ், அதுல குறிப்பாக ஜேக்கப், அந்த ஃபர்ஸ்ட் புக் ஆஃப் த பைபிள், அதுல இருந்து நாம் தியானித்தோம். ஆனா அந்த ஸ்டோரி லைன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃபைவ் புக்ஸ் ஆஃப் த பைபிள் இருந்து இருக்கக்கூடியது. தென் நெக்ஸ்ட் வந்து ரிவைவல் டைம் அதுல ஹூஸ் ஆன் த லார்ட் சைட் என்கிற தலைப்புல நாம் தியானித்தோம். அதுல குறிப்பாக ரிவைவல் இன் த டைம்ஸ் ஆஃப் மோசஸ் வித் இன் பிராக்கெட் ஜாஷ்வா டுகெதர், ஓகே, ஆஸ் இட் இஸ் ரிட்டன் இன் த செகண்ட் புக் ஆஃப் த பைபிள், Exodus, Leviticus, Numbers, Deuteronomy. Okay? So, இப்படி மற்ற நான்கு புக்ல இருக்கக்கூடியது. ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் புக்ல இருக்கக்கூடியது யாக்கோபு, இரண்டாவது வந்து எக்ஸடஸ், லெவிட்டிகஸ், நம்பர்ஸ், டியூட்ரானமி என்கிற புக்ஸ்ல இருந்து நாம் எடுத்து தியானித்தோம். இன்றைக்கு ரிவைவல் இன் த டைம்ஸ் ஆஃப் ஜட்ஜஸ், ஓகே. சோ பேட்ரியார்க்ஸ், ஆப்ரஹாம், ஈசாக்கு, யாக்கோபு, அண்ட் தென் கம்ஸ் மோசஸ், ஜாஷ்வா. அந்த பைபிள் ஸ்டோரி லைன் அப்படி நீங்க பார்த்துட்டே வந்தீங்கன்னா தென் கம்ஸ் ஜட்ஜஸ், ஓகே, நியாயாதிபதிகள். அதுல குறிப்பாக ஒருவேளை சாமுவேலுடைய வாழ்க்கை அந்த டைம் லைன்ல இருந்து இந்த அனுபவத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். ஐம் கிளாட் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா தியானிக்கிறீங்க. ஈவன் யூ ஆர் ஏபிள் டு ஃபைண்ட், ஓகே, நீங்க பாஸ்டர் இதை நீங்க இப்படி சொன்னீங்களே, இது இப்படி இல்ல, ஐ மீன் லைக் ஈவன் ஐ இஃப் ஐ மேக் சம் மிஸ்டேக்ஸ் யூ ஆர் ஏபிள் டு கரெக்ட். சோ யூ ஆர் வெரி ஸ்மார்ட் அண்ட் யூ ஆர் நீங்க தூங்காம விழித்திருந்து கவனிச்சுட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். கீப் டூயிங் தட், ஓகே, அண்ட் கீப் ப்ரேயிங் ஃபார் மீ ஆல்சோ. பழைய பாட் நிறைய ஹிஸ்டரி வரதுனால ஐ கெட் கன்ஃபியூஸ், ஓகே. ரெண்டு வாரமும் கொஞ்சம் நான் தவறா சொன்னேன், யூ கரெக்டட் மீ, சோ தேங்க்யூ சோ மச், ஓகே. சோ ஹிஸ்டரி, ஓகே, பட் ஹிஸ்டரி வந்து அது வரலாறாக நமக்கு இருந்துவிடக் கூடாது, ஓகே, சரித்திரமாக இருந்துவிடக் கூடாது. அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு அனுபவமாக கூட மாறுவதற்காக தான் வேதத்துல இன்றைக்கும் நாம் பழைய பாடை வைத்து அதை தியானித்து வாசித்துக் கொண்டிருக்கிறோம். யோசுவா அந்த புக்ல நீங்க பார்க்கும்போது 24:16-18 வரைக்கும், கத்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததை கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஜாஷா வந்து ஜனங்களுக்கு முன்பாக ஒரு அறைக்குவலை அல்லது ஒரு அழைப்பை கொடுக்கிறான். இஸ்ரேல் ஜனங்கள் வந்து ப்ராமிஸ்ட் லேண்ட் என்டர் பண்ணிட்டாங்க அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் ஜாஷ்வா, ஓகே. அதுக்கு பிறகு கத்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்காக அதை கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள், நானும் என் வீட்டார் மூவ் என்றால் கத்தரை சேவிப்போம். சோ அவருடைய கமிட்மெண்ட் சொல்லி ஒரு அழைப்பை கொடுக்கிறான். அப்போ ஜனங்கள் என்ன என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜனங்கள் பிரதித்திரமாக வேறே தேவர்களை சேவிக்கும்படி கத்தரை விட்டு விழுகிற காரியம் எங்களுக்கு தூரமாயிருப்பதாக அப்படின்னு சொல்லிட்டு 21 வாசிக்கிறோம். ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, அப்படி இல்லை, நாங்கள் கத்தரையை சேவிப்போம் என்றார்கள். ப்ராமிஸ் லேண்ட் என்டர் பண்ணதுக்கு பிறகு அவர்கள் சந்தோஷமாக அவர்கள் சொன்ன காரியம், நாங்கள் கத்தரையே சேவிப்போம், வேறே தேவர்களை சேவிப்பதற்கு நாங்கள் ஆயத்தமா இல்லை, கத்தரையே சேவிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க கமிட் பண்றாங்க. இது நடந்து முடிகிறது. இது நடந்த பிறகு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஜாஷ்வாக்கு அப்புறம் ஜட்ஜஸ், ஓகே. அந்த ஜட்ஜஸ் நியாயாதிபதிகள் புக்ல நீங்க பாத்தீங்கன்னா, அந்நாட்களில் இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவன் அவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, யோசுவால கடைசி அதிகாரத்துல நாங்கள் தேவனையே சேவிப்போம் என்று சொன்னவர்கள் ஜட்ஜஸ் நியாயாதிபதிகள் காலத்துல இஸ்ரவேலிலே ராஜா இல்லாதபடினால அவங்க என்ன செய்யறாங்கன்னா, தன் தன் பார்வைக்கு நலமானதை செய்ய தொடங்கி விடுகிறார்கள். In those days there was no king in Israel. All the people did what was right in their own eyes. Okay, அந்த தீமை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஜட்ஜஸ் 17:6, ஜட்ஜஸ் 18:1, ஜட்ஜஸ் 19:1, ஜட்ஜஸ் 21:25, இந்த வசனம் திரும்ப திரும்ப அது சொல்லப்பட்டிருக்கும். So the judges, நியாயாதிபதிகள் book நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா, you will see these themes. Okay, இந்த themes நீங்க பாப்பீங்க. First, they abandoned the Lord. அவங்க தேவனை விட்டு விலகுவாங்க. அடுத்தது, God punishes them by raising a foreign power to oppress them. Okay, தேவனை விட்டு விலகும் போது கடவுள் வந்து யாரையாவது ஒருத்தங்களை எழுப்புவாங்க, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்களை அப்ரஸ் பண்ணுவாங்க. And then people என்ன செய்வாங்கன்னா, they cry out to God for deliverance. அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, God will raise up a deliverer, a judge for them. ஒரு நியாயாதிபதியை எழுப்புவாரு, அவங்க விடுவிக்கப்படுவாங்க. இதுதான் முக்கியமான தீம் ஜட்ஜஸ்ல. நீங்க இது வந்து ஒரு திரும்ப திரும்ப வந்த ஒரு பேட்டர்னாக இருக்கும். இந்த பேட்டர்ன் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, you will not see any evidence of change. சேஞ்ச் அப்படின்னு சொல்லும் போது ரிப்பென்டன்ஸ், மனம் திரும்புதல், அந்த பார்ட் ஆஃப் த பீப்புள், எக்ஸப்ட் ஃபார் தேர் பிரேயர்ஸ் ஆஃப் டெஸ்பரேஷன். ஓகே, அவங்க ஜபிப்பாங்க அல்லது அழுது புலம்புவாங்க, காரணம் அவர்களுக்கு விடுதலை வேண்டும். ஆனால் இந்த ஜட்ஜஸ் முழுக்க நீங்க வாசித்து பார்க்கும்போது, யூ வோன்ட் சி எனி எவிடன்ஸ் ஆஃப் சேஞ்ச் ஆர் ரிப்பென்டன்ஸ். ஓகே, ஆன் த பார்ட் ஆஃப் த பீப்புள். இது இப்படியே இருக்கும்போது ஜட்ஜஸ்க்கு பிறகு ஒன்னு சாமுவேல் புக் வருது. ஒன்னு சாமுவேல் புக்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ரெண்டாம் அதிகாரத்துல ஆசாரின் ஆகிய ஏலியின் குமாரர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர்கள் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள், அவர்கள் கர்த்த்தரை அறியவில்லை. தேவனை விட்டு தூரமாய், கர்த்த்தரை விட்டு தூரமாய் போவதற்கு நாங்கள் ஆயத்தமா இல்ல. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்த்தரை சேவிப்போம் என்று யோசுவா சொன்னதற்கு இணங்க, ஜனங்களும் நாங்கள் கர்த்த்தரை சேவிப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் காலங்கள் அது புரண்டு போகின்ற தருவாயில்ல, ஜனங்கள் தேவனை மறந்தார்கள். அது மாத்திரமல்ல, ஆசாரியன் ஆகிய ஏலியின் குமாரர்களே கர்த்த்தரை அறியவில்லை. மனம் போன போக்குல ஒவ்வொருவரும் செல்வதனால, அவர்களுடைய பார்வைக்கு நலமானதை செய்து வந்ததுனால, கர்த்த்தரை அவர் அறிகிற அறிவில் அவர்கள் அறியாததுனால, ஈவன் ஏலியின் குமாரர் கூட பேலியாலின் மக்களாய் இருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். 17 வசனத்துல ஒன்னு சாமுவேல் 2:17 வாசிக்கிறோம், அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரியதாக இருந்தது, மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பா எண்ணினார்கள். இந்த ஆசாரியரின் பிள்ளைகளின் நிமித்தமாக ஜனங்கள் ஆண்டவருக்கு கொண்டு வந்து படைக்கும் காணிக்கையை கூட வெறுப்பாய் எண்ண தொடங்கிவிட்டார்கள். இதுதான் கடவுளை மறப்பதன் மூலமாக நடக்கக்கூடிய ஒரு காரியம். இது மாத்திரல்ல, தொடர்ந்து அந்த 1 சாமுவேல் 2 அதிகாரத்தை நீங்க வாசிப்பீர்கள் என்றால், ஏலியின் பிள்ளைகள் காணிக்கையில மட்டும் கை வைக்கவில்லை, அங்க இருக்கக்கூடிய பெண்களையும் அவர்கள் சரியாக அவர்கள் நடத்தவில்லை. இப்படி ஆஃப்டர் சென்சுரிஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ், ஓகே, காட் கிரேஷியஸ்லி ரேசஸ் அப் சாமுவேல். இதுதான் பேக்ட்ராப். கர்த்தரே சேவிப்போம் என்று சொன்னவர்கள் நியாயாதிபதியின் காலத்தில் அவர்களுக்கு மன விருப்பத்தின்படி செய்ய தொடங்கிவிட்டார்கள். ஈவன் ஆசாரனாக ஏலியின் பிள்ளைகள் கூட கர்த்தரை மறந்தார்கள். இந்த சூழ்நிலையில் கர்த்தர் சாமுவேலை எழுப்புகிறார். 26 வசனத்தில் வாசிக்கிறோம், 1 சாமுவேல் 2:26, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். இரண்டு விதமான பிள்ளைகளை பார்க்கிறோம், ஏலியின் பிள்ளைகளை பார்க்கிறோம், அதே போல சாமுவேலை பார்க்கிறோம். அவங்க பேலியாளின் பிள்ளைகளாக வளர்ந்து கொண்டு வந்தார்கள். ஆனால் சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும், கர்த்தருக்கு மாத்திரம் அல்ல மனுஷருக்கும் பிரியமாக அவன் நடந்து கொண்டான். மூன்றாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே, நல்லா கவனிங்க, அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது. The word of the Lord was rare in those days. கர்த்தரை மறக்கும் போது கடவுளுடைய வார்த்தையும் அங்கு காணப்படவில்லை. ஏலிக்கு முன்பாக பணிவிடை செய்து கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்த காலம் அது. அது மாத்திரமல்ல, பெலிஸ்தியர்கள் வந்து அந்த உடன்படிக்கை பெட்டியையும் எடுத்துக்கொண்டு சென்று விடுகிறார்கள். They captured the Ark of the Covenant. நான்காம் அதிகாரத்தில் அதை குறித்து வாசிக்கிறோம். First Samuel 4th chapter ரெண்டு பேட்டில் நடக்குது. First battle ஆபேக் என்னும் இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது. அங்க பெலிஸ்தர் வந்து பாளையம் இறங்குறாங்க. ஏறக்குரிய இஸ்ரேவேலர் 4000 பேர் வெட்டுண்டு போனார்கள். 4000 பேர், 4000 பேர் வெட்டுண்டு போறாங்க. சரி, இந்த சம்பவம் நடந்ததுனால அடுத்தது அந்த 1 Samuel 4 அதிகாரத்துல எப்படி பெலிஸ்தியர்கள் அந்த ஆர்க்கை கேப்சர் பண்ணி கொண்டு போனாங்கன்றத நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பேட்டில் 4000 பேர் வெட்டுண்டு போகிறாங்க. அடுத்தது என்ன செய்யறாங்கன்னா, சரி நம்முடைய கர்த்தருடைய பெட்டியை வந்து இங்க கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சீலோவால் இருக்கக்கூடிய கர்த்தருடைய பெட்டியை இங்க கொண்டு வராங்க. இங்க கொண்டு வந்தது நிமித்தமாக அந்த கர்த்தருடைய பெட்டி இருக்கும் இருக்கின்ற நேரத்திலேயாவது வெற்றி கிடைக்கும் என்று அவர்கள் நினைத்து கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வைக்கிறாங்க. கர்த்தருடைய பெட்டி வந்ததுக்கு அப்புறம் அவங்க பயங்கர மகா சத்தமாய் ஆர்ப்பரித்து மகிழ்ச்சியாய் இருக்கிறார்கள். இதை கேட்டுன பெலிஸ்தர்களுக்கு மீண்டுமாக வராங்க. இரண்டாவது பேட்டில் அதே இடத்துல இஸ்ரவேலிலே 30,000 காலாட்கள் விழுந்தார்கள். 30,000 பேர். அதுக்கு பிறகுதான் கர்த்தருடைய பெட்டி பிடிக்கப்பட்டு அவங்க எடுத்துக்கொண்டு போறாங்க. அது மாத்திரம்ல, ஏலியின் இரண்டு குமாரராகிய ஓப்பனியும் பினகாசும் மாண்டு போறாங்க. இதுக்கு பிறகு ஏலியும் செத்து போகிறான். ஏலியும் செத்து போகிறான். அந்த சூழ்நிலையில பினகாசின் மனைவி, அவள் வந்து நிறைய கற்பனியா இருந்தாள். அப்போ இந்த கர்த்தருடைய பெட்டி, தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்ட செய்தியையும் தன்னுடைய மாமன் ஏலி ஆசாரியன் இரண்டு, அதாவது தன்னுடைய புருஷனும் இறந்து போனதை கேள்விப்படும் போது அவளுக்கு அந்த கர்ப்ப வேதனைப்பட்டு பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். அவளுக்கு வந்து என்ன பெயர் வைக்கிறார் என்றால் இக்கபோத் என்று பெயர் வைக்கிறார். ஏன் அப்படின்னா, கர்த்தருடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று, மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்று இக்கபோத் என்று பெயர் வைக்கிறார். இதான் பேக்ட்ராப். சி, எப்படி கர்த்தரை மறக்கும் போது, சேவிக்க மறக்கும் போது, அவர்கள் தங்களுக்கு பிரியமானதை செய்து கொண்டு வரும்போது எப்படிப்பட்ட விபரீதங்கள் நடக்குது. கடைசியில் கர்த்தருடைய மகிமையை அவர்கள் இழந்து போகிறார்கள். The glory has departed from Israel. பெலிஸ்தியர்கள் இந்த கர்த்தருடைய பெட்டியை எடுத்துக்கொண்டு போறாங்க. எடுத்துக்கொண்டு போய் ஃபர்ஸ்ட் அஸ்தோத் என்கிற இடத்துல வைக்கிறாங்க. அங்க கடவுள் என்ன செய்யறாருன்னா, மூலவியாதினால் அங்கே ஒரு வாதையை அனுப்புறாரு. அங்கே கஷ்டப்படுறாங்க. உடனே பெலிஸ்தியர்கள் அங்கேருந்து காத் என்ற இடத்துல வைக்கிறாங்க. இது வந்து 1 Samuel 5 வாசிக்கிறோம். காத் இடத்துலையும் அப்படி நடக்குது. அதுக்கப்புறம் எக்ரோனுக்கு மாத்துறாங்க. அங்கே என்ன வாசிக்கிறோம்னா, த ஹேண்ட் ஆஃப் காட் வாஸ் வெரி ஹெவி தேர். தேவனுடைய கை அங்கே மகா பயங்கரமாக இருந்தது. ஃபைனலாக பெலிஸ்தியர்கள் இந்த கர்த்தருடைய பெட்டி நம்ம கிட்ட இருந்தால் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதை வந்து இஸ்ரேலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. The Philistines returned the ark of Israel. அதுதான் 1 Samuel 6th chapter 6 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஓகே, இன்றைக்கு முக்கியமா நாம் தியானிக்க வேண்டிய அதிகாரம் 1 Samuel 7th chapter. ஏன் இந்த பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவை அப்படின்னா, எப்படி கிராஜுவலா பல ஆண்டுகளில் தேவனை சேவிப்போம் என்று சொன்னவர்கள் தேவனை மறந்து அவர்களுடைய சுய விருப்பத்தின்படி செய்ய ஆரம்பித்து வசனமே இல்லாத ஒரு விதமான ஒரு பஞ்சத்திலிருந்து அந்த சூழ்நிலையில் என்ன நடந்தது என்பதுதான் 1 சாமுவேல் 7 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஸோ பெலிஸ்தியர்கள் தேவனுடைய பெட்டி எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க, திரும்ப அதை அனுப்பிட்டாங்க. அதை அனுப்பிட்டதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, 2 வசனம், 1 சாமுவேல் 7 அதிகாரம் 2 வசனம், பெட்டி கீரியாத் யாரிமிலே அநேக நாள் தங்கியிருந்தது, 20 வருஷம் அங்கே இருந்தது. 20 இயர்ஸ் கர்த்தருடைய பெட்டி வந்துருச்சு, அது அங்கேயே தங்கி இருக்குது. 2 வசனத்துல வாசிக்கிறோம், இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். தேவனை மறந்து போயிட்டார்கள், வசனத்துக்கு பஞ்சம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தருடைய பெட்டியும் போயிட்டு திரும்ப வந்துருச்சு, வந்து 20 இயர்ஸா இருக்குது. இந்த சூழ்நிலையில வேதத்துல வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்கிறோம், 20 வருஷம் அங்கே இருந்தது, இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். And all the house of Israel lamented after the Lord. இது ஒரு முக்கியமான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அல்லது ஒரு இண்டிகேட்டர். எதுக்கு அப்படின்னா, இட்ஸ் ரிவைவல் டைம். உயிர் மீட்சி அடைவதற்கு ஒரு முதல் படிதான் இது. They started to lament. புலம்பிக் கொண்டிருந்தார்கள். இந்த கீரியாத் ஜெரிம் அல்லது கீரியாத் யாரிம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல 20 வருஷம் இருந்துச்சு இல்ல, அது வந்து ஒருவேளை கர்த்தருடைய பெட்டி ஃபர்ஸ்ட் வந்து சீலோவால இருந்துச்சு, ஆனா சீலோவாக்கு அதை எடுத்துக்கொண்டு போகல, இங்க வைத்திருந்தாங்க. இந்த இடத்துக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இட்ஸ் எ ட்ரெடிஷ்னலி ரிலிஜியஸ் சென்டர். ஓகே, அது பாரம்பரியமாக ஒரு ரிலிஜியஸ் சென்டர் அப்படின்னு சொல்லி இருந்திருக்குது. இதற்கு பெயர் வந்து கீரியாத் யாரிம் என்பதற்கு பதிலாக கீரியாத் பால் அப்படின்னு கூட சொல்லலாமா, இல்லைன்னா நம்முடைய இன்றைக்குள்ள சூழ்நிலையில பால்ஸ் வில், ஓகே, வில் அப்படின்னு சொல்லும் போது இடத்தை குறிக்கக்கூடியது இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடமாக இருந்தது, அந்த இடத்துல தான் கர்த்தருடைய பெட்டி இருந்தது. அங்க இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். இந்த தருவாயில சாமுவேல், ஓகே, he wanted to seize the opportunity, right? இங்க இஸ்ரேல் ஜனங்களுடைய அந்த godly sorrow பார்க்கறான், ஓகே, அவங்களுடைய துக்கத்தை பார்க்கறான். And he wanted to seize the opportunity to lead Israel into a spiritual cleansing. 2 கொரிந்தியர் 7 அதிகாரம் 10 வசனத்துல வாசிக்கிறோம், தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடம் இல்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது, லௌகீக துக்கமும் மரணத்தை உண்டாக்குகிறது. For godly grief produces a repentance that leads to salvation and brings no regret, but worldly grief produces death. In the godly grief, godly lamenting, in the ஜனங்கள் அதை அனுபவமாக கொண்டிருப்பதனால சாமுவேல் அதை பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறார். அப்போ என்ன செய்யறார் அப்படின்னா, 3 வசனத்துல வாசிக்கிறோம், அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, அவங்க புலம்பிக் கொண்டிருக்கும் போது அவர்கள் யாவரையும் நோக்கி என்ன சொல்றாருன்னா, நீங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்திரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள், அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தரின் கைக்குள் நீங்களாக்கி விடுவார். சோ அந்த godly sorrow இருக்கக்கூடிய அந்த நேரத்துல, அந்த lamenting இருக்கக்கூடிய நேரத்துல, புலம்பல் இருக்கக்கூடிய நேரத்துல சரியான நேரம் அப்படின்னு சொல்லி சாமுவேல் அதை பயன்படுத்தி என்ன சொல்றாருன்னா, நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால் இதெல்லாம் செய்யணும். நீங்க உங்களுடைய அந்நிய தேவர்களை நீங்க விட்டு விலகணும், உங்கள் இதயத்தை கர்த்தருக்கு நேராக செலுத்தணும், அவருக்கே ஒருவருக்கே நீங்கள் ஆராதனை செய்யணும். அப்படி செஞ்சீங்கன்னா உங்களை நிச்சயமாக பெலிஸ்தரின் கைக்கு விடுவிப்பார் அப்படின்னு சொல்லி சாமுவேல் அழகாக சொல்றார். இதே விதமான வார்த்தையை தான் ஆதியாகமம் 35:2 வாசிக்கும் போது நாம் பார்த்தோம். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். சோ ரிவைவல், எழுப்புதல், உயிர்மீச்சி அடைவதற்கு நாம் ஏற்கனவே முதல் வாரத்தில் தியானித்தோம். யாக்கோபின் நாட்கள் நடந்தது. யாக்கோபு தன் வீட்டார் அனைவரையும் என்ன செய்யறான்னா, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கிட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் அப்படின்னு சொல்றான். Put away the foreign gods that are among you and purify yourselves and change your clothes. அதே வசனத்தை தான் வேறு விதமாக திரும்ப சாமுவேல் இந்த ஜனங்களுக்கு சொல்றான். ஓப்னியன் பினேகாஸ் 4 பார்க்கும் போது, பெலிஸ்தியர்களிடம் முதல் பேட்டில் தோற்று போனது நிமித்தமாக கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வந்து வைத்தால் ஜெயித்து விடுவார்கள் அப்படின்னு நினைத்து அதை கொண்டு வந்தார்கள். ஆனால் மீண்டும் தோற்று போனார்கள். ஆனால் சாமுவேல் என்ன செய்யறான்னா, he wants to bring victory to Israel by bringing back Israel to the Lord. இஸ்ரேல் ஜனங்களை பெட்டிக்கு நேராக வழிநடத்தாதபடிக்கு இஸ்ரேல் ஜனங்களை தேவனுக்கு முன்பாக திருப்ப அவன் முயற்சி எடுக்கிறான். காரணம், தேவனுக்கு முன்பாக அவர்கள் திரும்பும் போது மாத்திரம்தான் பெலிஸ்தியரின் கைகளுக்கு அவர்கள் விலகி வாழ முடியும் என்பதற்காக. ஜான் வுட்ஹவுஸ் அப்படின்றவர் வந்து பிரீச்சிங் த வேர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட்ரி எழுதியிருக்கிறார். சோ அது எடிட்டட் பை கென்ட் யூஸ். அவரு என்ன சொல்றாருன்னா, இந்த வசனத்தை குறிப்பாக என்ன சொல்றாருன்னா, the gospel according to Samuel, நம்ம gospel according to Matthew, gospel according to Mark, gospel according to Luke and John இருக்கும்ல. So gospel according to Samuel அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த வசனம் தான் முக்கியமான வசனம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. If you are returning to the Lord with all your heart, then put away the foreign gods. Direct your heart to the Lord and serve him only, and he will deliver you out of the hand of the Philistines. சாமுவேலுக்கு வந்து வெறும் அந்த அந்நிய தேவர்களை மட்டும் விட்டு விலகி இருந்தால் போதாது. ஓகே, அதுல அவன் திருப்தி ஆகவில்லை, அதையும் செய்யணும். அது மாத்திரம் இல்ல, he wanted a positive action. என்ன பாசிட்டிவ் ஆக்ஷன்னா, single-minded, whole-hearted commitment towards God. அது வேணும். நீ அதை மட்டும் விலக்கி இருந்தால் பத்தாது. இந்த வசனத்தின்படி, gospel according to Samuel படி நம்ம பார்க்கிறது என்னவென்றால், அதை மட்டும் விலக்கி இருந்தால் போதாது. நீங்க உங்களுடைய கமிட்மெண்ட் வந்து whole-hearted-ஆ, single-minded-ஆ தேவனுக்கு முன்பாக இருக்க வேண்டும் என்பதை அழகாக சாமுவேல் இந்த இடத்துல அதை உறுதிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். சாமுவேலை பொறுத்த வரைக்கும் ட்ரூ ரிப்பென்டன்ஸ் என்பது, இட்ஸ் நாட் ஜஸ்ட் லேமெண்டிங் ஆர் வீப்பிங். ட்ரூ ரிப்பென்டன்ஸ் என்பது, இட் இஸ் ரிட்டர்னிங் டு த லார்ட் வித் ஆல் யுவர் ஹார்ட். உயிர் மீட்சி எப்போ நடக்கும் அப்படின்னா, இப்படிதான் நடக்கும். ட்ரூ ரிப்பென்டன்ஸ், வெறும் லேமெண்டிங் அண்ட் வெயிலிங், புலம்பல்ல நின்று விடாது. ட்ரூ ரிப்பென்டன்ஸ் என்று சொல்லும் போது, we will return to the Lord with all our heart. Yes, it's revival time. It's not giving up something, it's giving up. It's not just lamenting. Yes, it's lamenting plus returning to the Lord with all our heart. இரண்டாவது வேத பாடம் வாசிக்க கேட்டுமே, தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேர்வார். Draw near to God and he will draw near to you. Cleanse your hands, you sinners, and purify your hearts, you double-minded. அழகா ஜேம்ஸ் சொல்றார். கிட்டத்தட்ட சாமுவேல், the gospel according to Samuel, the gospel according to James, கிட்டத்தட்ட ஒன்றாக போவதை போல இருக்கு. தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேர்வார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களை, உங்கள் இதயத்தை பரிசுத்தமாக்குங்கள்.
அடுத்தது என்ன நடக்குன்னா,
ட்ரூ ரிப்பன்டன்ஸ், உயிர் மீட்சிக்கு காரணம் வந்து வெயிலிங், லேமெண்டிங், புலம்பல் எல்லாம் இருந்துச்சு. அடுத்தது தே வாண்ட் டு ரிட்டர்ன் டு த லார்ட். ஓகே, நான்காம் வசனத்துல வாசிக்கிறோம், உனுசாமியல் 7:4, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகாவையும் அஸ்திரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்தார்கள். அதற்கு பிறகு சாமுவேல் அதோடு நின்று விடவில்லை. True repentance is not just weeping, is not just returning to the Lord with all your heart, it is confessing your sins.
எல்லாத்தையும் விலக்கி போட்டுட்டு அழுதுட்டு ஆண்டவர் மட்டும் வந்துட்டா பத்தாது.
இட் இஸ் ஆல்சோ அபவுட் கன்ஃபஸிங் யுவர் சின்ஸ். ஐந்தாம் வசனத்துல பார்க்கிறோம், ஐந்தாம் வசனம் ஆறாம் வசனத்துல, பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேலர் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்ற. நான் எல்லாருக்காக நான் ஜோமன போறேன், எல்லாரும் மிஸ்பாவில கூட்டுங்க அப்படின்னு சொல்லி. மிஸ்பா வந்து நமக்கு வந்து ஒருவேளை அது புது இடமாக இருக்கலாம், ஆனால் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அது ஒரு பழைய இடம். ஏன்னா ஏற்கனவே யோசுவா, சாரி, ஜட்ஜஸ் 20 பார்க்கும்போது அந்த இடத்துல ஏற்கனவே ஒரு கூட்டம் போட்டிருக்கிறாங்க. பெஞ்சமின் கோத்திரத்தார் மூலமாக ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வரும்போது அத்தனை கோத்திரத்தாரும் சேர்ந்து அவர்களுக்கு விரோதமாக யுத்தத்தை, ஒரு யுத்தத்தை போன்ற ஒரு காரியத்துல அவர்கள் சென்றார்கள். அங்க கூட்டம் போட்டது வந்து மிஸ்பாவில். சோ இந்த மிஸ்பா வந்து ஒரு முக்கியமான இடம். அந்த இடத்துல எல்லாரையும் கூட்டுங்க அப்படின்னு சொல்லி நான் ஜோம் பண்றேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சன்னதியில் ஊற்றி அன்றைய தினம் என்ன செய்யறாங்கன்னா, உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். சி சாமுவேல், வசனம் இல்லாத ஒரு காலம், மக்கள் அவர்கள் தங்கள் தங்களுக்கு பிரியமானது செய்து கொண்டு வந்த காலம், பல ஆண்டுகள் கடந்து விட்டது. ஆனால் சாமுவேல் ஜனங்களை உயிர்ப்பிப்பதற்காக அவன் கையாண்ட காரியம், ஓகே நீங்கள் புலம்புகிறீங்க, வெரி குட், பட் உங்களுடைய இருதயத்தை நீங்கள் தேவனுக்கு திருப்புங்கள், திரும்பினாங்க. அதோடு மட்டும் கிடையாது, அவன் ஒரு என்வாயன்மெண்ட் கிரியேட் பண்றான். அந்த என்வாயன்மெண்ட்ல என்ன பண்றாங்கன்னா, வி ஹாவ் சின்ட் அகெயின்ஸ்ட் த லார்ட், நாங்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். இந்த கன்ஃபஷன் நடந்ததுக்கு பிறகு என்ன நடக்கு அப்படின்னா, ஆறாம் வசனத்துல இவன் கன்ஃபஸ் பண்றாங்க. அப்புறம் மிஸ்பாவில் சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தான். 7 வாசிக்கிறோம், 1 Samuel 7:7, இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது. ஓகே, இப்போதான் அடுத்த அப்போசிஷன் வருது, ரைட். பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தர் நிமித்தம் பயப்பட்டு சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாய் கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். சோ திரும்ப இவங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறத பார்த்துட்டு பெலிஸ்தர்கள் மீண்டுமாக படையெடுத்து வராங்க. அப்போ சாமுவேல்கிட்ட போய் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றான். சாமுவேலும் சர்வாங்க தகன பலியை, சாரி, 9 வாசிக்கிறோம், இஸ்ரவேலருக்கு இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான், கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளில் முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்து போனார்கள். என்றதில் திரும்பும் போது உங்களை பெலிஸ்தரின் கைக்கு விலக்கி காப்பேன்னு சொன்னார்ல ஆண்டவர், அழகா இந்த இடத்துல பெலிஸ்தரின் கைக்கு விலக்கி காத்து கொள்ளுகிறார். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தரின் நாளில் முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினாலே அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். ஹேனா அன்னால் ஜோம் பண்ணும்போது 1 Samuel 2 அவளுடைய ப்ராஃபெட்டிக் ப்ரேயர் என்னன்னா, 10 வாசிக்கிறோம், கர்த்தரோட வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். The Most High will thunder in heaven அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இங்க பெலிஸ்தியர்கள் வரும்போது The Lord thundered with a mighty voice.
அதுக்கு பிறகு நடந்தது என்னவென்றால், சாமுவேல் வந்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் இடையில ஒரு கல்லை வைத்து Ebenezer, thus far the Lord has helped us. எபனேசர் என்று பெயரிட்டான். இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார், இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். நான்காம் அதிகாரத்திலையும் எபனேசர் என்கிற ஒரு இடம் வரும். சோ இந்த எபனேசரும் இந்த எபனேசரும் ஒரே எபனேசரா அல்லது வேறு வேறா அப்படின்னு சொல்லி கேள்விகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் ஒரு கமெண்டேட்டர் என்ன சொல்றாருன்னா, இன் எய்தர் கேஸ் ஓகே, அது பழைய எபனேசரும் இது புது எபனேசரும் ஒரே எபனேசராக இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, த ரைட்டர் சீம்ஸ் டு பி டிராயிங் டெலிபரேட் கான்ட்ராஸ்ட் பிட்வீன் த நரேட்டிவ்ஸ் ஆஃப் த சாப்டர்ஸ் 4-6 and 7. ஆல் தட் வாஸ் லாஸ்ட் த்ரூ சின் இன் த ஃபர்ஸ்ட் எபனேசர் ஈவெண்ட் வாஸ் ரெஸ்டோர்ட் த்ரூ ரிப்பன்டன்ஸ் இன் த செகண்ட். அந்த ஒன்னுசாமி நான்காம் அதிகாரத்தில் இழந்து போனதை மீண்டுமாக அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். எதன் மூலமாக? ட்ரூ ரிப்பன்டன்ஸ் மூலமாக. சாமுவேல் அங்கே ஒரு பலிபீடம் கட்டுறான். ஸோ ட்ரூ ரிப்பன்டன்ஸ் இஸ் நாட் ஜஸ்ட் வீப்பிங் ஆர் லேமெண்டிங், இட்ஸ் நாட் ஜஸ்ட் ரிட்டர்னிங் டு த லார்ட் வித் ஆல் ஆர் ஹார்ட், இட் இஸ் ஆல்சோ கன்ஃபியூசிங் ஆர் சென்ஸ். இட்ஸ் ஆல் அஸ் அ பேக்கேஜ். உயிர் மீட்சி நமக்கும் நம்முடைய திருச்சபைக்கு வேண்டும் என்றால் நாம் புலம்ப வேண்டும், அழ வேண்டும், தேவனிடத்திற்கு முழு இருதயத்தோடும் திரும்ப வேண்டும், நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். When we draw near to God, He will draw near to us. நம்முடைய கைகளை நாம் சுத்திகரிக்கும் போது, நம்மை பரிசுத்தமாக்கும் போது தேவன் நமக்கு ஒரு உயிர் மீட்சியை கட்டளையிடுகிறார். கண்ணில் முடிச்ச வைப்போம். சாமுவேல் காலத்தில் நடந்த ஒரு உயிர் மீட்சியின் அனுபவத்தை நாம் தியானித்தோம். எழுப்புதல் அல்லது உயிர் மீட்சி நமக்கு ஏற்பட வேண்டும் என்றால் அது இயல்பாக நடக்க வாய்ப்பு உண்டு நாம் ஜெபிக்கும் போது. ஆனால் உண்மையாகவே நாம் புலம்பி அழுது தேவனிடத்திற்கு திரும்பும் போது, தேவனிடத்தில் திரும்பி நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் போது உயிர் மீட்சியை தேவன் கட்டளையிடுகிறான். கர்த்தரை சேவிப்போமா? வேற யாராவது சேவிப்பீர்கள் என்று நீங்கள் யோசிப்பீர்கள் என்றால் இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்கள், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ராஜா இல்லாததினால் அவர்கள் தங்கள் கண் பிரியமானதை அவர்கள் செய்தார்கள். கர்த்தருடைய வசனம் இல்லாத ஒரு காலம், ஆனால் தேவன் சாமுவேலை எழுப்பினார். கர்த்தரை விட்டு நாம் தூரமாய் போகும்போது, நம்முடைய பார்வைக்கே நாம் நலமானதை செய்யும் போது, ஒருவேளை இப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்கும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆவிக்குரிய ஒரு வறட்சி, ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ், அதுதான் அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் காணப்பட்டது. But they returned to the Lord. They confessed their sins and God delivered them in the hands of the Philistines. பிலிஸ்திரின் கைகளுக்கு நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆண்டவரே, நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வேதவசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாக நீர் எங்களை உம்முடைய சமூகத்துக்கு நேராக, உமக்கு நேராக நீர் திருப்ப சித்தம் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இட்ஸ் ரிவைவல் டைம். கம் பேக் டு காட், கம் பேக் டு காட். ஆண்டவரே, மீண்டுமாக உமக்கு நேராக நாங்கள் திரும்புகிறோம் சுவாமி. எங்களுடைய முழு இருதயத்தோடு நாங்கள் திரும்புகிறோம். எங்களுடைய குறைகளை நாங்கள் ஒத்துக்கொண்டு அதற்காக மன்னிப்பு வேண்டி நாங்கள் திரும்புகிறோம். மீண்டும் எங்களை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜூன்ல பிதாவே, ஆமென்.